அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொது காலம் 23 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வாசகம் சாலமோன் ஞானம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 13 முதல் 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானி நின்று உம் தூய் ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்படைந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 90.
தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். போன்ற நாட்கள் என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்களின் நாட்களை தனித்திட கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோ. எங்களின் நாட்களை தனித்திட கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோ. ஆண்டவரே திரும்பி வாரும், உமது ஊழியர்க்கு இரக்கம் என்றும் காட்டும். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம்.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 9-10 மற்றும் 12-17 முடிய. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையிலிருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க எம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான்! எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 25-33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருவோரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராயிருக்க முடியாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இவ்வுலகில் மனிதனின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விலை உண்டு. அந்த விலை அவனவன் செயலின் தன்மைக்கு ஏற்ப உயர்ந்தோ அல்லது குறைந்தோ காணப்படும். இன்று மனிதன் கலியுலக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே எதை செய்தாலும் கணக்கு பார்த்தே செய்கின்றான். இந்த வேலையை செய்தால் எவ்வளவு கிடைக்கும், இந்த பொருளை வாங்கினால் என்ன லாபம் கிடைக்கும், இந்த மனிதரிடம் பழகினால் என்ன உயர்வு கிடைக்கும் என்று எதற்கெடுத்தாலும் கணக்கு போட்டுக்கொண்டே வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பொருள்களுக்கும் செயல்களுக்கும் விலை போடலாம், ஆனால் மனித குணத்திற்கு பண்பிற்கு விலை போட முடியுமா? அன்புக்கு என்ன விலை? அதிலும் தாயன்புக்கு என்ன விலை? இரக்கத்திற்கு என்ன விலை? நட்பிற்கு என்ன விலை? இவைகளெல்லாம் விலையே இல்லை. இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் விலை கொடுத்து வாங்க முடியாது. மாறாக நல்ல சிந்தனையிலிருந்து, நல்ல சொல்லிலிருந்து, நல்ல செயல்களிலிருந்துதான் பெற முடியும். இன்றைய நற்செய்தியும் இதே கேள்வியைத்தான் முன்வைக்கிறது. சீடத்துவத்திற்கு விலை என்ன? இயேசுவின் சீடனாயிருப்பது அவ்வளவு எளிதல்ல. எனவே உண்மையான சீடத்துவத்தின் விலை சிலுவை. இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் இயேசுவே கூறுகின்றார், என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையும் என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. பலனை எதிர்பார்த்தல்ல சீடத்துவ வாழ்வு, பணிவிடை செய்வதே ஆகும். வாழ்வை பெறுவதல்ல சீடத்துவ வாழ்வு, வாழ்வை அளிப்பதே உண்மையான சீடத்துவ வாழ்வு. இதை இயேசுவே கூறுகின்றார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும், பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். எனக்கென செயல் வேறிலை, யாவும் இங்கு ஒரு நின், தனக்கென தரும் உடல் பொருள் ஆவியும் தந்தேன், மாற்றி எம்பிரான் நீ, நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நீதம் என்று தாயுமானவர் பாடுவது இங்கு சால பொருந்தும். அதாவது, என்னை படைத்து காத்து வரும் இறைவா, இவ்வுலையில் எனக்கென்று எச்செயலும் இல்லை, நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்காகவே, உனக்காகவே என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் தந்தேன், என்னை நீ ஆட்கொண்டு என் உள்ளத்தில் எழுந்தருளி எனக்கு அருள் புரிவாய் என்று வேண்டுகிறார். இரண்டாவதாக, சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு கட்டாய திணிப்பு அல்ல, மாறாக அது ஒரு மனிதனின் சொந்த விருப்பமாக இருக்க வேண்டும். இயேசுவின் சீடனாயிருப்பது என்பது தாமே விரும்பி வர வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட சுதந்திரம். யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவோ அல்லது தடை செய்யவோ முடியாது. எனவேதான் இயேசு கூறுகின்றார், ஒரு மனிதனின் சீடத்துவ வாழ்வுக்கு தாயோ தந்தையோ வீடோ உடமையோ உற்றாரோ உறவினரோ தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. சுருங்க கூறின், சொந்தங்களோ பந்தங்களோ ஒருவரின் சீடத்துவ வாழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு உலகில் சொந்தங்களும் பந்தங்களும் தான் ஒரு பணியாளரின் சீடத்துவ வாழ்விற்கு தடையாக இருக்கின்றனர். பணமும் பதவியும் தான் இன்று சீடத்துவ வாழ்வாக மாறிவிட்டது. அதே வேளையில் ஒருவன் இயேசுவை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னிச்சையாக அல்ல, ஆவியின் துணை கொண்டே தீர்மானிக்க வேண்டும். ஆவியின் தூண்டுதலும் தேர்ந்து தெளிதலும் இல்லாமல் இயேசுவை பின்பற்றும் எவரும் உண்மையான சீடனாக இருக்க முடியாது. அது யூதாசின் கதையாக போய்விடும். ஆவி தரும் திருமுழுக்கினால்தான் ஒருவர் இயேசுவை பின் செல்ல தீர்மானிக்க முடியும். திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் பிரேசில் நாட்டை பார்வையிட சென்றபோது அங்குள்ள ஒரு தொழுநோய் மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது 40 வருடங்களாக தொழுநோயினால் வேதனைப்பட்டு மருந்து எடுத்து வந்த ஒரு மனிதர் திருத்தந்தையை பார்த்து புன்முறுவல் செய்து அவரை வரவேற்றார். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அம்மனிதர் கதறி அழுது திருத்தந்தையிடம், தந்தையே, இந்த இடம் துன்பங்களின் வேதனையின் இடம், ஆனால் இங்கு நாங்கள் உண்மையான அன்பையும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் பார்க்கின்றோம் என்றார். அவருடைய வார்த்தையை கேட்ட திருத்தந்தை அம்மனிதரின் கால்களை பார்த்தார். அது தொழு நோயினால் சாப்பிடப்பட்டு செல் அரித்ததை போல் இருந்தது. அதை பார்த்த திருத்தந்தை மிகவும் மனவேதனைப்பட்டு அம்மனிதரிடம், நோய் என்பது ஒரு உண்மையான சிலுவை, இருந்தாலும் நாம் இந்த சிலுவைகளினால் அழுத்தப்படக்கூடாது. சிலுவையில் தொங்கும் இயேசுவின் துன்பங்களோடு இதை ஒப்புக்கொடுத்து அவரின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றார். இனிய இதயங்களே, துன்பங்களினால்தான் சிலுவைக்கு பெருமை, சிலுவையினால்தான் துன்பங்களுக்கு பொருள். இந்த சிலுவைதான் உண்மையான சீடத்துவத்திற்கான விலை. இந்த விலையை ஏற்றுக்கொள்வோமா? இயேசுவை பின் செல்வோமா?
வல்லமையின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மன மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அதிகாலையில் உம்மை புகழ்ந்து நன்றி கூறிடுவேன். இறைவா, அழகான நல்ல நாளை தந்து நல்ல செய்திகள் செயல்களையெல்லாம் காண வைத்தீரே. நன்றி தந்தையே. இதோ இன்றைய நாளை தருகின்றோம். உம்மை பின்பற்றி வழி நடந்து வர எங்களுக்கு தயை கூறும். உம் மந்தையில் நின்று வழி தவறா வண்ணம் எங்களை உமது பார்வையில் வழி நடத்திடும் நல்ல ஆயரே. நேசரே, உம் ஒரு வார்த்தை, உம் கிருபை, உம் அரவணைப்பு எம்மை முழுமையாக்க போதுமையா. இன்று எம்மையும் நீர் எங்களுக்காக தந்த யாவற்றையும் உம்மிடமே தருகின்றோம். ஆசீர்வதித்து புதுப்பியும் எம்மை உம் அபிஷேகத்தால் தொடும். எம் நா உம் புகழ் எடுத்தியம்பட்டும். எம் செயல்கள் உம் நாமம் பறைசாற்றட்டும். எம் வார்த்தைகள் யாவருக்கும் ஆறுதலாய் அமையட்டும். அப்பா, இந்த நாளில் உம் சித்தம் போல் என்னை வழி நடத்தும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று எமக்காக எல்லா வல்லமையோடும் காத்திருப்பவரே, எமது மன விருப்பங்களை தேவைகளை அறிந்தவர் நீர் ஒருவரே. அப்பா, உமக்கு சித்தமானால் அவற்றை எமக்கு தாரும்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.